வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
போன எபிசோட்ல டாக்ஸிக்கான மனிதர்களில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான ரகங்களை பார்த்தோம். இந்த எபிசோட்ல டாக்ஸிக்கான நபர்களை எப்படியெல்லாம் கையாளுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, பொதுவாகவே நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு விஷயம் நடக்கலைனா, ஒரு உறவு நல்லபடியாக நகரலைனா, நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் கை காட்டிடுவோம். ஆனால் நம்ம பக்கமும் தவறு இருக்கலாம், நாமும் தப்பு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அவ்வளோ சுலபத்தில் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது கூட இருக்கிற நபர் தான் டாக்ஸிக்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் சில சமயம் நமக்குள்ளே தான் அந்த நச்சுத்தன்மை இருந்திருக்கும். நம்மளை சமாளிக்க முடியாமல் நம்ம கூட இருந்தவங்க வெளிக்காட்டக்கூடிய உணர்ச்சிகள் நமக்கு பிடிக்காததால் அவங்கள நம்ம டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஸோ நம்மளை சுற்றி நம்ம நச்சுத்தன்மையை அல்லது நெகட்டிவிட்டியை உணர்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வேறு யாரே ஒருத்தர் காரணமா இல்லை நாம தான் காரணமானு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க டாக்ஸிக்காக இருக்காங்களா இல்லை நாம டாக்ஸிக்காக இருக்கிறமான்னு தெரிஞ்சுருக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எதை பற்றி அதிகம் யோசிக்கிறோம், எந்தெந்த சமயத்தில் கோபப்படுறோம், எதை வெறுக்கிறோம், எதெல்லாம் நமக்கு பிடிக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நம்மளை பற்றி நமக்கே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் ஒரு சில அறிகுறிகளை வச்சு நாம் டாக்ஸிக்காக இருக்குமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். போன எபிசோடில் மற்றவங்க டாக்ஸிக்காக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் சொன்ன மூணு பாயிண்ட்ஸ் நமக்கும் பொருந்தும். நாம் கூட பிறரை மேனிப்புலேட் பண்ணலாம். நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு நாம் ஒரு விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்டவங்களாக நம்மளை நாமே காட்டிக்கலாம். ரொம்பவே சுயநலமாக நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு நார்சிசிஸ்டாக இருக்கலாம். இது தவிர இன்னும் ஒரு சில டாக்ஸிக்கான குணங்கள் இருக்குது, அதுவும் எல்லோருக்குமே பொருந்தும், நமக்காகட்டும் பிறருக்காகட்டும். அதெல்லாம் என்னென்னா, ஒன்று எதை வேணாலும் சொல்லலாம், சொல்லிட்டு அது வெறும் ஜோக்கு தான், நகைச்சுவையாக பாருங்கள் எடுத்துக்கங்கன்னு பிறரை வற்புறுத்துறது. அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையோ கருத்தோ பிறரை காயப்படுத்துதுன்னா அதை அவங்க வெளிக்காட்டிடக்கூடாது. அப்படியே வெளிக்காட்டிட்டாங்கன்னா நகைச்சுவையை நகைச்சுவையாக பார்க்க தெரியலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களையே ஷேமிங், அதாவது அவமதிக்கிறது. ஒருத்தருக்கு ஏற்பட்ட கசப்பான கடந்த கால அனுபவங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காயம், இதெல்லாம் நம்ம சர்க்காஸ்டிக்காக கிண்டலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஜோக்காக சுலபமாக எடுத்துக்கிட்டு அவங்க கடந்து போகணுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. நமக்கு சரினப்படுதுங்கிறதுக்காக பிறருக்கும் அது சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய விருப்பத்தை திணிக்கிறதும் ஒரு வகையான டாக்ஸிக் பண்பு தான். ரெண்டாவது, ஒரு சிலர் தங்களோட கருத்தை எண்ணத்தை விருப்பத்தையெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொல்லாமையே கூட இருக்கிறவங்க தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி நடக்கலைன்னா கோபத்தை எரிச்சலை வெளிக்காட்டுவாங்க. அதாவது, என் விருப்பத்தை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீயே தெரிஞ்சுக்கிட்டு சரியாக நடக்கணும், இல்லைன்னா நான் கோபப்படுவேன், சண்டை போடுவேன்னு சொல்கிற விதமே இவங்க. இது கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சலை குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தும், உறவுகளில் விரிசலும் ஏற்படும். மூணாவது, தான் தானாக இருக்கிறதுல சந்தோஷப்படாமல் பாதுகாப்பாக உணராத ஒரு சிலர் தனக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டியால், அதாவது பாதுகாப்பின்மையால், தன்னைத்தானே பெட்டரான நபராக பிறர்கிட்ட காட்டிக்கணுங்கிற காரணத்தால் கூட இருக்கிற நபரை தாழ்வாக நடத்துவாங்க. இதுவும் டாக்ஸிக்கான குணம்தான். நாலாவது குணம், முழு கட்டுப்பாடும் தன்னோட கைக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிற கண்ட்ரோலிங் பிஹேவியர். தான் கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி பேசணும், யார் கூட பேசணும், என்ன சாப்பிடணும், அவங்களோட சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ், அதாவது சமூகம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த முடிவுகள், இதெல்லாமே தான் தான் எடுக்கணும், தன்னோட முடிவு தான் செயல்படுத்தப்படணும் அப்படின்னு முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தி பிறரை கட்டுப்படுத்தணுங்கிற மனப்பான்மையில் இருக்கிறவங்களும் நச்சுத்தன்மை கொண்டவங்க தான். இது இல்லாமல் பிறரோட வாழ்க்கை மோசமான நிலையில் போயிட்டுருக்குன்னா அதை பற்றி கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதும், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட தெரியாமல் அதை மற்றவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுல சந்தோஷம் அடைகிறதும் கூட டாக்ஸிக் தான். இங்கே யாருமே பர்ஃபெக்டான நபர் இல்லை, அது நமக்கும் பொருந்தும். எல்லோருக்குள்ளேயும் குறைஞ்சது சின்ன சின்ன நெகட்டிவான குணங்களாவது இருக்குது. அது அப்பப்போ வெளிவருதுன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது மனித இயல்பு. ஆனால் எப்போதுமே நெகட்டிவான குணங்கள் தான் தலை தூக்குது, அந்த நெகட்டிவான குணங்களோட ஆளுமைக்கும் ஆட்சிக்கும் கீழே தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சா அதை தான் டாக்ஸிக்னு சொல்கிறது. இப்படி டாக்ஸிக்கான குணங்கள் பல வகைகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது நமக்குள்ளே இருந்தாலும் சரி, பிறருக்குள்ளே இருந்தாலும் சரி, தப்பு தான். அந்த வகையில் நாம் டாக்ஸிக்காக இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா நம்மளை நாமே சரி செஞ்சுக்க ஒரு சில முயற்சிகள் எடுக்கலாம். அதெல்லாம் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒன்று, நியாயப்படுத்துதல், அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுறதை நிறுத்தணும். சில நேரங்களில் நம்ம தவறு செஞ்சுருக்கோம், இல்லை நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது, தவறான குணம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதை மற்றவங்க முன்னாடி எப்படி ஏற்றுக்கிறது? நம்ம பக்கம்தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டா பிறர் நம்மளை என்ன நினைப்பாங்க? நம்ம மரியாதை என்ன ஆகிறது அப்படின்லாம் யோசிச்சு நம்மக்கிட்ட இருக்கிற தவறான குணத்தை, டாக்ஸிக்கான பண்புகளை ஏற்றுக்கவே மாட்டோம். அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் அதை நியாயப்படுத்த பல காரணங்களை சொல்கிறது. நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கடந்து வந்தேன், என்னோடய கடந்த காலம் இப்படியெல்லாம் இருந்தது, இதனால தான் நான் இப்படி மாறிட்டேன், சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நான் கடந்து வந்த மனிதர்களும் தான் நான் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நாம் டாக்ஸிக்காக மாறினது சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்தினா, இல்லை நமக்கு நாமே நியாயப்படுத்திக்கிற மாதிரியான காரணங்களை சொல்லிக்கிட்டால் நம்ம கடைசி வர சரியான ஒரு நபராக மாற முடியாது. தப்பு இருக்குங்கிறத ஏற்றுக்காத வரை அதை திருத்திக்கணுங்கிற மனப்பான்மையும் உண்டாகாது. ஸோ தவறுகளை ஏற்றுக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் வழி. ஸோ சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸால் நம்ம நச்சுத்தன்மை கொண்ட ஒரு டாக்ஸிக்கான நபராக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, நாம் அப்படியெல்லாம் ஆனதுக்கு சரியான காரணம் இருக்குன்னு சொல்லி டாக்ஸிக்கான குணங்களை நியாயப்படுத்தாமல் அதை தவறுன்னு ஏற்றுக்கிட்ட பிறகு அதை சரி செய்ய முயற்சி செய்யணும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம காயங்களை முழுமையாக சரி செஞ்சுக்கிறது. எல்லோருமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையை, வலிமிகுந்த நாட்களை கடந்து தான் வர்றோம். ஆனால் ஒரு கஷ்டம் எல்லோருக்குள்ளேயும் ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதில்ல. ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு விதத்தில் அணுகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு நபர் நண்பரால் ஏமாற்றப்பட்டு 10 லட்சம் ரூபாயை இழந்துடுறாரு. அது அவருக்கு பெரிய வலியையும் வேதனையும் ஏற்படுத்தி இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக வெளிவர்றாரு. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே கவனமாகவும் உறுதியாகவும் இருக்கார். ஆனாலும் நம்பிக்கை வைக்கிறதையே அவர் முழுமையாக கைவிடலை, சரியான நபர்களை அவரை நம்ப தயாராக தான் இருந்தார். ஆனால் இன்னொரு நபர் அதே மாதிரி நண்பரால் ஏமாற்றப்பட்டு 1 லட்சம் ரூபாயை இழக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல மனிதர்களாகவே இருந்தாலும் அவங்களையும் நம்பாமல் எழுத்தெறிஞ்சு பேசி நட்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரு ரெண்டாவது நபர். முதல் நபரோட ஒப்பிடும்போது ரெண்டாவது நபருக்கு இழப்பு குறைவு, அதனால் அவருக்கு வலி குறைவாக தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஒவ்வொரு விதத்தில் பார்ப்பாங்க, ஒவ்வொரு விதத்தில் அணுகுவாங்க. அதே மாதிரி தான் மற்றவங்க இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லக்கூடிய ஒன்று நமக்குள்ளே பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் போதுமான அளவு சப்போர்ட் இல்லாததாலேயும் சரியான வழிமுறைகளை பின்பற்றாததாலேயும் அந்த வலியோட காயத்தோட தாக்கத்திலிருந்து முழுமையாக வெளிவராமல் இருந்தால் கூட அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான பண்புகளை வளர்க்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரபலமான வாக்கியம் இருக்குது, பிறரை அதிகம் காயப்படுத்துகிறவங்க தனக்குள்ளேயே காயத்தை கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு. இதுக்கு ரொம்ப சிம்பிளான எடுத்துக்காட்டு என்னென்னா, தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை, ஏமாற்றத்தை, அதனால் ஏற்பட்ட காயத்தை சரி செஞ்சுக்காத நீலாம்பரி தான் படையப்பா குடும்பத்துக்கும் அதே காயத்தை உண்டாக்கணும் அப்படின்னு வலியை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் ஒரு டாக்ஸிக்கான நபராக மாறக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய காயத்தை, வலியை சரியான முறையில் சரி செஞ்சுக்கணும். அப்போ தான் நாம் நம்ம காயத்தால் பிறரை காயப்படுத்தாமல் இருப்போம். இப்போ வர நாம் டாக்ஸிக்காக இருந்தால் என்ன செஞ்சு சரி செஞ்சுக்கலான்னு பார்த்தோம். அதுவே பிறர் நச்சுத்தன்மை கொண்ட ஒரு டாக்ஸிக்கான நபராக இருந்தாங்கன்னா அவங்கள போய் நம்ம சரி செஞ்சிட்ருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை நம்ம எப்படியெல்லாம் சமாளிக்கலாம், எப்படியெல்லாம் கையாண்டா அவங்களோட விஷத்தன்மை நம்மளை பாதிக்காதபடி பார்த்துக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், நம்மளோட கருத்தை தெளிவாக வெளிப்படுத்திடணும். உங்களை தன்னோட தேவைக்காக ஆட்டி வச்சு மெனிப்புலேட் பண்ணுறவங்க, உங்கள் உணர்வுகளை மதிக்காத நார்சிசிஸ்டாக இருக்கிறவங்க, தொடர்ச்சியாக நகைச்சுவை, கிண்டல், சர்க்காசங்கிற போர்வையில் உங்களை எப்போதுமே ஷேமிங், அதாவது அவமதிக்கிறவங்க, அவங்களோட தவறை மறைக்க உங்களை குறை சொல்கிறவங்க, இந்த மாதிரி இன்னும் பல டாக்ஸிக்கான குணங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒருத்தருக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால், அது உங்களை காயப்படுத்துதுன்னா, உங்கள் மனநிலையை பாதிக்குதுன்னா தயவு செஞ்சு அதை வெளிக்காட்டுங்க. சிலருக்கு தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறோன்னே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க மேபி நீங்கள் சொன்ன பிறகு அது சரி செய்ய முயற்சிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் தெரிஞ்சே வேணும்னே செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு காட்டலைன்னா அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்களோட டாக்ஸிக்கான குணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் உங்களை காயப்படுத்தோன்னு உங்கள் இடத்துலேருந்து உங்கள் நிலையை பற்றியெல்லாம் யோசிக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் உங்களை ஒரு விஷயம் பாதிக்குதுன்னா உங்களுக்காக நீங்கள் நிற்கிறதும், உங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். டாக்ஸிக்கான நபர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிருப்தியை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனையை, அதனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை தயவுசெய்து வெளிக்காட்டுங்க. ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம், நோ சொல்கிறதும் பவுண்ட்ரிஸ், அதாவது எல்லைகள் வரையறை செஞ்சுக்கிறது. சில டாக்ஸிக்கான நபர்களை நம்ம அவ்வளோ சுலபமாக விளக்கி வச்சிட முடியாது. அவங்க குடும்ப நபராக இருக்கலாம், தவிர்க்க முடியாத உறவினராகவோ மேலதிகாரியாகவோ இல்லை உடன் படிக்கிற பணியாற்றுற ஒரு நபராக இருக்கலாம். நம்ம அடிக்கடி சந்திக்கக்கூடிய நம்ம நெருங்கின வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட பவுண்ட்ரி அதாவது எல்லை உருவாக்கிக்கிறது அவசியம். நீங்கள் அவங்களோட செலவிடக்கூடிய நேரத்தை முடிஞ்ச வரை குறைக்க பாருங்கள். உங்களை கட்டாயப்படுத்தும் போதும் அவங்களோட நெகட்டிவிட்டியை நச்சுத்தன்மையை உங்களுக்குள்ளே விதைக்க முயற்சிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் ரொம்பவே நாகரிகமாக நோ அப்படின்னு சொல்லி விலகிடுங்க. இது என்னோடய விருப்பத்துக்கும் கொள்கைக்கும் வேல்யூஸுக்கும் எதிரானது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி தள்ளி போக முயற்சி செய்யுங்க. அது எப்படிடா சொல்கிறது அப்படின்னு தயங்கினாவோ இல்லை சங்கடப்பட்டாவோ பாதிக்கிறது அந்த டாக்ஸிக்கான நபர் கிடையாது, நீங்களும் உங்கள் மன ஆரோக்கியமும் தான். கடைசியாக, எல்லோருக்குள்ளேயும் இருக்கிற நல்லதை பார்க்கறது ரொம்ப நல்ல குணம்தான். அதே நேரம் அதுக்காக கண்மூடித்தனமாகவும் இருந்துடக்கூடாது. ஒரு ஆப்பிள் பாதி அழுகி இருக்கும்போது அதோட மறுபாதி நல்லா இருக்கே அப்படின்னு அதை கூடையே வச்சுட்டு இருந்தா சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பழங்களும் கெட்டு போயிடும். டாக்ஸிக்கான குணங்களும் அதே மாதிரி தான். நல்ல குணங்களை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கான குணங்களை கண்டுக்காமல் விட்டுட்டா அது நமக்குள்ளே இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் சேதப்படுத்துகிறோம். அதுவே அந்த நச்சுத்தன்மை பிறருக்குள்ளே இருக்குதுன்னா அது நம்மளை பாதித்து நம்ம மனநலத்தையும் சேதப்படுத்தலாம். ஸோ டாக்ஸிக்கான குணங்கள் இருக்குதுன்னா அதை கண்டறிஞ்சு அதை சரி செஞ்சுக்கிறதும், அது பிறர்கிட்ட இருக்குதுங்கும் போது அவங்கக்கிட்ட இருந்து கவனமாக இருக்கிறதும் ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லலாம், அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லிங்கிற பக்கத்துலையும் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபைல் மட்டும். நன்றி.